வணக்கம், வெல்கம் டு ஒரு ஊரில் பாட்காஸ்ட். நான் ஸ்டாலின் பேசுகிறேன். நாவல்கள் சிறுகதைகளாய் சீசன் 1 2வது நாவல் பார்த்துட்ருக்கோம். கடல் புறா, திரு சாண்டிலியன் அவர்கள் எழுதின வரலாற்று கற்பனை கதை. முதல் எபிசோடில் இளைய பல்லவனோட அறிமுகத்தை பார்த்துருப்பீங்க. இளைய பல்லவன் பாலூர் துறைமுகத்துக்கு வராரு. அங்கே சுங்க அதிகாரியை சந்திக்கிறார். சுங்க அதிகாரி என்ன சொல்லியிருப்பார்? எப்பவுமே நிதானமாக இருக்கக்கூடிய இளைய பல்லவன் ஏன் கூச்சலிடுறார்? என்ன நடந்திருக்கும்? என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும்? வாங்க எபிசோட் 2ல பார்ப்போம். கடல் புறா எபிசோட் 2. இளைய பல்லவனுக்கு வியப்பும் ஆச்சரியமும் அதிகமாகுது. சோழ சாம்ராஜ்யத்தில் வந்திருக்க இளைய பல்லவன் தெரிஞ்சும் சுங்க அதிகாரி தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறத பார்க்கும்போது அவருக்கு ஆச்சரியம்தான். இளைய பல்லவனுக்கு வியப்பும் ஆச்சரியமும் அதிகமாகிட்டே போனது. தான் இளைய பல்லவன் தெரிஞ்ச உடனே சுங்க அதிகாரி ஊருக்குள்ளே அனுப்பிச்சிருவார்னு நினச்ச நேரத்தில், இல்லை நீங்கள் ஊருக்குள்ளே இப்போ போக வேண்டாம், நள்ளிரவுக்கு பின்னால் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சுங்க அதிகாரி. சுங்க அதிகாரி மேலும் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஊருக்குள்ளே போனாலே உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறாரு. அதுக்கு இளைய பல்லவன், நான் ஒரு தூதன், சோழ சாம்ராஜ்யத்திலேருந்து வந்திருக்கிற ஒரு தூதன், என் உயிருக்கு எப்படி ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுக்கு சுங்க அதிகாரி, கண்டிப்பாக உங்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நான் சோழ சாம்ராஜ்யத்துலேருந்து வீர ராஜேந்திர சோழன் கொடுத்துருக்க ஒரு பத்திரத்தோடு வந்திருக்கேன், அப்படி இருக்கும் பொழுது எனக்கு கண்டிப்பாக ஆபத்து ஏற்படாது அப்படின்னு சொல்லி இளைய பல்லவன் சொல்கிறார். அந்த பத்திரம்தான் ஆபத்து, அதுதான் உங்களுக்கு எமன் அப்படின்னு சுங்க அதிகாரி சொல்கிறார். இளைய பல்லவனுக்கு வியப்பும் ஆச்சரியமும் அதிகமாயிட்டே போகுது. எப்படி இருக்கும், எதனால் எனக்கு அந்த ஆபத்து ஏற்படும்? ஏன்னா நான் ஒரு தூதன், என்னை பாதுகாக்க வேண்டியது கலிங்க மன்னனோட வேலை, அப்படி இருக்கும் பொழுது எப்படி எனக்கு ஆபத்து ஏற்படும்னு திரும்ப கேட்குறார். சுங்க அதிகாரி சொல்கிறாரு, அந்த பத்திரத்தில் இருக்க விஷயந்தான் உங்கள் உயிருக்கே யமன் அப்படிங்கிறார். வியப்பு அதிகமாயிட்டே போகுது இளைய பல்லவனுக்கு. சுங்க அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, அந்த பத்திரத்தில் இருக்க விஷயம், சோழ பேரரசு கலிங்கத்தோட துறைமுகத்தெல்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு சாசனம் தான் அந்த பத்திரம். கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இளைய பல்லவனுக்கு திக்பிரம பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. வீர ராஜேந்திர சோழன் தன்னிடம் ரகசியமாக கொடுத்த அந்த ஓலை பத்திரத்தின் தகவல் எப்படி ஒரு மூலையில் இருக்கக்கூடிய சுங்க அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஆச்சரியத்தை இளைய பல்லவனுக்கு கொடுத்துச்சு. இளைய பல்லவன் மேலும் ஆச்சரியத்தை அடைகிற மாதிரியே சுங்க அதிகாரி தொடர்ந்து பேசிட்டே இருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, தமிழகத்தில் இல்லாத துறைமுகங்கள்லாம் கிடையாது, புகார், புதுவை இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் சோழ பேரரசு கலிங்க அரசில் இருக்க துறைமுகங்கள்லாம் அவங்களோட ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சியில் தான் இந்த பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இயற்கையாகவே இங்கிருந்து தென்கிழக்கு நோக்கி காற்று வீசக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பாலூர் துறைமுகமும் கலிங்க பேரரசில் இருக்கக்கூடிய மற்ற துறைமுகமும். அதனால் இங்கிருந்து தென்கிழக்கு நாடுகளுக்கு மிக சுலபமாக பயணம் மேற்கொள்ள முடியும். புதுவேலியும் புகார்லேருந்து போகலாம், ஆனால் காற்று சில நேரத்தில் திசை மாதிரி வீசிடும், சில நேரத்தில் சூறை காற்றும் வீசும். அதனால் படகுகள்லாம் கொஞ்சம் திசை மாதிரியும் கவிழ்ந்தும் போயிருக்கு. சோழர்கள் இங்கிருந்து போகிறது தான் விரும்புவாங்க. வணிகம் செழிக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாலூர் துறைமுகம் உட்பட மற்ற துறைமுகங்களை தர கண்டிப்பாக கலிங்க பேரரசு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு இது யமன்தான் அப்படின்னு சொல்லி சுங்க அதிகாரி சொல்லி முடிக்கிறார். நீங்கள் இங்கே வர்றது தெரியும், இந்த துறைமுகத்தில் தான் வந்து இறங்க போகிறீங்கிறதும் கலிங்க மன்னனுக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களை கைது செய்வாங்க, முதல்ல சிறையில் தான் அடிப்பாங்க, அப்புறம்தான் அவங்கள அப்படின்னு சொல்லி சைகையிலே சொல்கிறார். இளைப்பல்லவனுக்கு கோபம் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால் நீங்கள் ஊருக்குள்ளே போகிறதா இருந்தால் மாற்று வழியில் தான் போகணும், அதுவும் நள்ளிரவுக்கு பின்னால் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சுங்க அதிகாரி சொல்கிறார். ஊர் முழுவதும் படை நடைமாட்டம் அதிகமாக இருக்குது, தமிழர்களை எங்கே பார்த்தாலும் சிறை பிடிக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுங்க அதிகாரி மேற்கொண்டு சொல்லிட்டே போகிறார். இளைய பல்லவனுக்கு இதை கேட்க கேட்க கோபம் தலைகேறிட்டே இருக்கு. கலிங்க மன்னனுக்கு அவ்வளவு துணிச்சலா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். ஏன் அப்படி கேட்டார்னா, சுங்க அதிகாரி சொன்ன கடைசியாக சொன்ன ஒரு முக்கியமான விஷயந்தான். நேற்றும் கூட சோழ இளவரசரை கைது செய்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் சுங்க அதிகாரி இளைய பல்லவன்கிட்ட சொல்கிறார். அதை கேட்டதும் தான் நிதானத்தை இழக்காத இளைய பல்லவன், அனுபவ முதிர்ச்சி அதிகமுள்ள இளைய பல்லவன் கொஞ்சம் சத்தமாகவே கூச்சலிட்டு கலிங்க மன்னனுக்கு அவ்வளவு துணிச்சலா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுதான் அங்கே தூரமாக நின்றுருந்த ரெண்டு போர் வீரர்கள் காதலையும் விழுந்துருச்சு. அவங்க வேகமாக பால் எடுத்துகிட்டு இவரை நோக்கி வராங்க. அடுத்த கணத்தில் அங்கே நடந்த விஷயத்த விவரிக்கவே முடியாது. கண் இமைக்கிற நேரத்தில் ஒரு வீரர் கழுத்தில் கத்தியும் இன்னொரு வீரரோட வயிற்றில் தன்னோட குருவாலையும் பாய்ச்சிட்டார் இளைய பல்லவன். அந்த சுங்க மண்டபம் கதிகலங்கி போயிடுச்சு. கண்ணிமிக்கும் நேரத்தில் ரெண்டு வீரர்கள் கீழே சாஞ்சிட்டாங்க. சத்தம் கேட்டு வணிகர்கள்லாம் தங்களோட பொருட்களை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அங்கிங்கேயும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10-15 வீரர்கள் இளைய பல்லவரை நோக்கி ஓடி வர ஆரம்பித்த சமயத்தில் இந்த கூட்டத்தை நெரிசலை பயன்படுத்திட்டு இளைய பல்லவர் அவங்களோட கலந்து ஓடுறார். வேகமாக தன்னோட குதிரை இருக்கிற இடத்துக்கு ஓடுறார். குதிரையில் ஏறப்போன இளைய பல்லவன்கிட்ட சுங்க அதிகாரி அரபியர் உடையை கொடுத்து இதை அணிஞ்சிட்டு போங்க, அப்போ தான் மனிதர்களோட கலந்து கோட்டைக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த கலைபுரத்துலேயும் அதை வேக வேகமாக அணிஞ்சிட்டு இளைய பல்லவன் கூட்டத்தோட கூட்டமாக கலந்து பாலூர் துறைமுக கோட்டையை நோக்கி போகிறார். அவர் என்ன தான் மாற்று உடை அணிஞ்சு மனிதர்கள் கூட கலந்து போனாலும் அவர் இடுப்பில் இருந்த வால் கொஞ்சம் துருத்திட்டு வெளியே தெரிஞ்சுட்டு இருந்தது. கோட்டை வாசலில் படை வீரர்கள்லாம் வர வணிகர்களை சோதனை செஞ்சுட்டு தான் உள்ளே அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது இவர் இடுப்பில் இருந்த வால் வெளியே தெரிஞ்ச காரணத்தினால ஒரு படைவீரன் அதை பார்த்துட்டான். ஏ இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஏ இங்க வா அப்படின்னு படைவீரன் கூப்பிட்ட உடனே இளைய பல்லவன் கண்ணமிக்கும் நேரத்தில் தன்னோட ஆடையை, அதாவது அரேபியரோட ஆடையை கழட்டி அந்த படைவீரன் முகத்தில் வீசி எறிஞ்சு அடுத்த வினாடி அவர் பிடிக்க வந்த மற்ற ஓர் இரண்டு படைவீரர்களையும் வெட்டி சாய்ச்சிட்டு கண்ணிமிக்க நேரத்தில் அந்த கோட்டைக்குள்ளே பூந்து ஓடுறார். எங்கே போகிறோன்னு தெரியாமையே அந்த வீதிகளில் ஓடுறார். பின்னால் ஒரு 10 வீரர்கள் துரத்துறாங்க. சாயந்தர நேரம், சித்ரா பௌர்ணமியில் கொஞ்சம் வெளிச்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இருந்தாலும் ஆங்கங்கே வீதிகளில் இருந்த தீப்பந்தம் வெளிச்சத்தை தவிர வேறு எந்த வெளிச்சமும் இல்லை. நிறையா மதில்களோட நிழல் தான் அதிகமாக படிஞ்சிருந்தது. இவர் அந்த இருட்டிலேயே பதுங்கி பதுங்கி போகிறாரு. அவருக்கும் எங்கே போகிறாருன்னு தெரில, ஓடிட்டே இருக்கார். பின்னால் வரவங்களோட காலடி சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கு. எப்படியும் நம்மளை பிடிச்சிருவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் முடிந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு அவரும் இருட்டில் பதுங்கி ஓடிட்டே இருக்கார். அவரோட காலடி சத்தத்தை கேட்டு தான் அவங்களும் துரத்திட்டே வர்றாங்க. மாட மாளிகை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வீதிகளில் இவர் போகிறார். அது பெரும் வணிகர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு வீதி. ஒரு இடத்துல இருட்டில் பதுங்கி நின்றுட்டு அங்கிருந்த மதில் சுவரில் ஏறி எட்டி குதிச்சு மேல் மாடத்தை தாவி ஏறி போகிறார். மேலே 2வது தாழ்வாரத்தில் ஏறி மேலே கைப்பிடி பிடித்து மெதுவாக உள்ளே இருந்த அந்த அறைக்குள்ளே எட்டி குதிச்சு உள்ளே போகிறார். அந்த அறையிலையும் யாரும் இல்லை. மங்களாக தான் ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இவர் கையில் வால் இருக்கு. பதுங்கி பதுங்கி உள்ளே போகிறவர் ஒரு திரைச்சிலைக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிக்கிறார். யாரும் வந்தால் காப்பாற்றுக்கிறதுக்காக வாளை தயாராக வச்சுருக்காரு. யாராவது வருவாங்களா? கொஞ்ச நேரத்தில் ஒரு காலடி சத்தம் கேட்டுச்சு. ஒரு உருவம் அந்த அறைக்குள்ளே நுழைந்தது. வாளை பிடிச்சி நின்றிருந்த இளைய பல்லவன் சிறிய தடுமாற்றத்தோடு தான் அந்த உருவத்தை பார்த்தார். வாளை பிடிச்சிட்டு நின்றிருந்த அவர் கை மெதுவாக தளர்ந்து இறங்கிச்சு. கண்ணமைக்காமல் அந்த உருவத்தையே அவர் பார்த்துட்டு இருந்தார். திரையாக செய்கிறத பார்த்துட்டு அந்த உருவம் மெதுவாக திரையை நோக்கி வந்தது. வந்து வெளியே வா அப்படின்னு கூப்பிடுச்சு. என்ன நடந்திருக்கும் வாங்க அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.